உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
அனைவருக்கும் ஆரோக்கியம்.
வணக்கம் நண்பர்களே. ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமா என்னென்ன நோய்கள் குணமாகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து இழப்பு நோய் அப்படிம்பாங்க. அது கோயம்புத்தூர்ல வந்து அதிகமாவே இருக்குது அப்படின்ட்டு கூட ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஏன்னா ஒரு காலத்துல காட்டன் மில்கள்லாம் இங்க அதிகம், அதனால வந்து இந்த ஆஸ்துமா வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ்துமா அப்படின்ட்டு அந்த பேஷண்ட்ஸை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு அப்படி திணறிட்டு வருவாங்க. சரி, இந்த ஆஸ்துமா வந்து ஒவ்வாமையினால அலர்ஜினால வருதா, எப்படி வருது, என்னென்ன காரணங்கள், இதோட அறிகுறிகள் என்ன, எந்த சமயங்களில் வந்து இதனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள். அவங்க கிட்ட விளக்கங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். ஆஸ்துமா அப்படிங்கிறதுனா முதல்ல எந்த ஒரு நோயை பற்றி பார்க்கும்போதும் அந்த நோய்க்கான பொருள் அர்த்தம் என்ன, அதற்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கான மருத்துவ உபகரணங்கள் என்ன, அதற்கான சிகிச்சை என்னென்ன, இந்த எந்த ஒரு நோயை பற்றினாலும் நம்ம நாளை பிரிச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஆஸ்துமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிடும். அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க, ஆஸ்துமா என்பது ஒரு சுவாச குழாயில் நம்ம சுவாசம் இழுக்கிறோம் நார்மலாக, அப்படி இழுக்க முடியாமல் என்னாகும், ஒரு திணறல், ஒரு மூச்சு திணறல், அதுதான் வந்து ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை ஆஸ்துமாங்க. பொதுவாக எல்லா மருத்துவ நோய்களையுமே வந்து கிரேக்க மொழியிலிருந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காரணங்கள் நம்ம சொல்கிறோம். முதல் காரணத்துக்கு முன்னாடி நான் ஒரு சிறு அடிப்படை விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ ஆஸ்துமா அப்படிங்கிறது எதை தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலை தாக்குது. மனிதனுக்கு மிக முக்கியமானது சுவாசம். இப்போ நம்ம சுவாசம் எப்படி உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நுரையீரலோட அமைப்புனால தான். அப்போ அந்த நுரையீரலோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ எப்படின்னா காற்று உள்ளே போயிட்டு காற்று வெளியே வரதுக்கு மட்டும்தான் அதோட அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஒரு சிறு துகளை உள்ளே கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சுவாசிக்கும்போது ஒரு சிறு துகளை உள்ளே கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது பேர் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நுரையிலுள்ள குழாய்கள் சுருக்கமடையும். அப்போ என்ன ஆகுங்க, நார்மலாக இப்போ நம்ம தண்ணியாக போயிட்டுருக்கு ஒரு டியூப்பில் அடைச்சிட்டோம்னா என்னாகும், அந்த சைடு தண்ணி போகாது. அந்த மாதிரி என்னாகும்னா நம்மளோட நுரையீரலும் சுருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாங்க, காற்று உள்ளே போகாது. அப்போ காற்று உள்ளாத போகாதங்காட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு மூச்சு இழைக்க வரும். அதுதான் இதோடைய அடிப்படை தத்துவம் இதுதான். சரிங்களா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதோடைய காரணங்கள் என்னென்னு சொன்னோம். இதுக்கும் நீங்களே முதலே விளக்கம் சொல்லிட்டீங்க. அதாவது முக்கியமாக ஆஸ்துமாக்கு வர காரணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூசி. அதாவது தூசிகள் அப்படின்னா எந்த விதமாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்மோக்கிங் இருக்கலாம், இல்லை ஒரு அலர்ஜி இருக்கலாம். அந்த அலர்ஜி வந்து ஒரு காட்டன் மில் டஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதுவும் கோயம்புத்தூரில் வந்து இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இந்த அதுவும் இந்த டெக்ஸ்டைல் பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்துமாங்கிறது வருது. சரிங்களா. இப்போ அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய நோய் குறிகள், அதாவது அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல பேஷண்ட் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு தும்மல் இருக்கும், ஒரு இருமல் இருக்கும், ஒரு சளி இருக்கும். இது நார்மலாக எப்போவுமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நோயுடைய அடிப்படைத்தன்மை. எப்போவுமே நமக்குள்ளே ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றணும். அந்த மாதிரி என்ன ஆகும், அலர்ஜன்ஸ் உள்ளே போகும்போது இது வெளியே தள்ளுது. அப்போ என்ன ஆகுங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருமல், தும்மல், சளி இப்படி வரும். இதை காட்டிலும் எது முக்கியமாக அந்த பேஷண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இறைப்பு. அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு நல்லா இழுப்பாங்க, அப்புறம் விடுவாங்க. அந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த பேஷண்ட் வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. இப்போ இதுக்கான எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இதுதான் வந்து அது இருக்கு, சளி இருக்கும், இருமல் இருக்கும், தும்பல் இருக்கும், ப்ளஸ் இழப்பு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த இழப்புக்கு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம விசில் வருஷம் கொண்டு பேர் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெத்து வச்சு கேட்டோம்னா அந்த விசேஷத்தை நல்லாவே கேட்கும். அதுதான் அதோட முக்கியமான அடிப்படை தத்துவம். இதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய காரணங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி ஒரு சிறுநீரகத்துக்கு நம்ம எப்படி யூரின் பார்க்குறோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்குறோமோ அதே மாதிரி லிவருக்கு அல்லது லங்குக்கோ லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து பீக் எக்ஸ்ப்ளோர் ஃப்ளோமீட்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து அளவுகள். அதாவது நம்ம சுவாசிக்கிற அளவு வச்சுருப்போம், நம்ம எவ்வளோ உள்ளே எழுக்கிறோங்கிறது ஒரு களவு இருக்கும், எவ்வளோ வெளிவிடுறோம் அப்படிங்கிறது களவு இருக்கும். இந்த பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும். அந்த மீட்டரை கனெக்ட் பண்ணி ஊத சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட லெவலில் குறைவாக இருக்கும்போது அல்லது அதிகமாக இருக்கும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்துமா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த காரணிகள்லாம் உங்களுக்கு முதலே தெரியும். நீங்கள் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நம்மளுடைய கல்வி பண்பாடு எல்லாமே அதிகமாக இருக்குங்காட்டி இதை நோயை பற்றிய அறிகுறிகள் நல்லா தெரியும். பட் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நல்லா அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முதல் விஷயம், நமக்கு நார்மலாகவே தெரியும் இன்றைக்கி நம்ம வண்டி பெருக்கம் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது கூட நிறையா ஸ்மோக் உள்ள இன்ஹேல் பண்ணுறோம். அப்போ இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுப்புறத்தை ஒரு க்ரீன் பெல்ட் உருவாக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற, அதாவது உங்களுக்கே தெரியும், நார்மலாக பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் வெளியிடுது, நம்ம வந்து கார்பன். அப்போ அந்த பொல்யூஷன் அந்த எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, மருந்து எடுத்துக்கலாம், என்னதான் நம்ம மருந்து எடுத்தாலும் அந்த கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் இந்த சென்ஸ் எப்படி அப்படின்னா, அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்ட்ரோல் ஆகுதோ, நம்ம மருந்து கொடுக்கலாம், மருந்து கொடுக்கும்போது சாப்பிட்லாம். பட் என்ன தான் அந்த தூசிகள் குறையறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சீல் பெல்ட்ஸ், அதாவது எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர்ஸ் இன்டென்சிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லிடும், நம்ம உடம்பை வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து பாதுகாத்துக்கும். அப்போ என்னென்ன பண்ணலாம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கும். சொல்கிறீங்களா, பழங்கள், அதில் பழங்கள் கீரைகள் காய்கறிகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ அந்த எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன, பொல்யூஷன். அப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம பேஷண்ட்டே ஒருத்தங்க இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, சார் நான் காட்டன் மில்லில் தான் வேலை பார்க்குறேன், என்ன சார் பண்ணுறது நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில இப்போ அந்த பேஷண்ட்டோடைய சிம்டத்தை பொறுத்து, அறிகுறிகளை பொறுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களால் முடியாது வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியுமோ முடியாது அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில காரணக்கட்டத்தில் வந்து வேலையை விட்டு தான் ஆகும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ண சொல்லிடுவோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல வந்து எல்லாமே நவநாகரிகமாயிடுச்சு. ஒரு பழமோ ஒரு கீரையோ ஒரு காயோ சாப்பிட்றது வந்து ஒரு அநாகரிக செயல் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று நான் பதிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிங்டியல் வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸோடைய ஆன்டிபாடிஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, தாய்ப்பாலில் தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு குழந்தைகளுக்கு, இது ஆய்வறிக்கை, எந்த ஒரு குழந்தை தாய்ப்பால் ஆர்மமோ இல்லை உருடமோ கண்டிப்பாக கொடுக்குறவங்களுக்கு இந்த தொற்று நோய்கள், அதாவது நுரையீரலை பாதிக்கின்ற தொற்று நோய்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஹோமியோபதி மருந்துகள் வந்து தக்க ஹோமியோபதி மருந்து ஆலோசனையிடம் வந்து சென்று நீங்கள் பார்த்துக்கணும். சரி,
ஆக தாய்ப்பால் கொடுக்கறதுனால பின்னால் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது டாக்டர். சரி, இப்போ நீங்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கலான்னு சொன்னீங்க, இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்குமா? ஏன்னா இப்போ பொல்யூஷன், இப்போ எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உடம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக எடுக்க சொல்லியிருக்கிறீங்க, குடுமான வரைக்கும் வந்து பொல்யூஷனை வீட்டுக்குள்ளே இருந்தவாறே கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் வெளியே போய்தான் ஆகணும், அப்போ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஹோமியோபதி மருத்துவத்தில் இதற்கான தீர்வு, நிரந்தரமாக தீர்வு கிடைக்குமா?
கண்டிப்பாக இதற்கு நிரந்தரமான தீர்வு இருக்குங்க. அதாவது இதில் எப்படி சொல்ல வர்றதுன்னா, இப்போ நம்மளுடைய உடம்பை நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம உடம்பை நம்ம பக்குவப்படுத்திட்டாலும் என்ன தான் இப்போ ஒரு தூசு ஒரு லோடே உள்ள அதிகமாக போகுது அப்படின்னாலும் என்ன மருந்து என்ன பண்ண முடியும், மருந்து ஒன்று வெளிக்கொண்டு வர முடியும் இல்லை அப்படின்னா படிவங்களாக தான் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், ஒரு சல்லடை இருக்குது, அந்த சல்லடையில் போய் டஸ்ட்டு பட்டு படிஞ்சிட்டே இருக்குது, டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ண முடியும். பட் அந்த டஸ்ட்டு படிகிறங்கிறது எப்பப்போ டஸ்ட்டு படிதோ அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியுங்களா? அப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இது வந்து ஒரு தனி மனிதனுடைய முக்கியத்துவம் மட்டும் இல்லை, இது ஒரு சமுதாயத்துக்கும் பதிய வேண்டியது விஷயம். என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட வீட்டை சுற்றி ஒரு க்ரீன் பெல்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆஸ்துமாவோட இன்சூரன்ஸ் குறைஞ்சிரும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் இதுக்கு நிரந்தரமான தீர்வு உண்டு. நீங்கள் ஒரு அது கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் நாள் இந்த சென்ஸ் இப்போ ஒரு 15 நாளோ அல்லது ஒரு மாதமோ எடுத்தாங்க அப்படின்னா, அந்த நாட்பட்ட நோய்களுக்கு ஆஸ்துமாவுக்கு கண்டிப்பாக ஹோமியோபதியில் மருத்துவம் இருக்கு.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
ஒலித்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஆரோக்கியம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 04222431055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.